இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு அவிசுவாசியினுடைய அடையாளம் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை யாராவது பேசுனாங்கன்னா அவன் தெரிஞ்சுக்கணும் அவன் அவிசுவாசி. தீர்க்கதரிசியில் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறது போன வாரம் பார்த்தான், அல்லது விசுவாசியில் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறது போன வாரம் பார்த்தான். விசுவாசிக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை பேசுவான். தீர்க்க தரிசனம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்று காலங்கள் தொடர்புடைய வார்த்தைகளை பிழை இல்லாமல் பேசுவான். நான் நேற்று சாப்பிடுவேன், நாளைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது சின்ன குழந்தைய பேசுவேன். அதே மாதிரி பைபிளில் இருக்கிற கருத்துக்களை எடுத்து பேசும் பொழுது கால தொடர்புடைய காரியங்களை வரிசைப்படுத்தி பேச வேண்டும். அப்படி வரிசை இல்லாமல் தாறுமாறாக பேசுனாங்கன்னா அவங்க வந்து விசுவாசி இல்லை. அப்போ விசுவாசி வந்து கரெக்டாக தீர்க்க தரிசன காரியங்களை தெளிவாக பேசுவாங்க. அப்போ இந்த காரியங்களை தெளிவாக பேச தெரியாதவங்க என்ன பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுகிறவங்கள பார்த்தாச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இவர்கள் அவிசுவாசி. அந்நிய பாஷை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் மேலே தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஒன்றா பாஸ்டர் அந்நிய பாஷை பேசுவார், இல்லாட்டினா அந்த யாருக்கு ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க பேசிடுவாங்க. ஆனால் ரெண்டு பேரும் பேசுறது பிசாசியுடைய வேலை. அந்நிய பாஷை அனுப்புறது யாரு, யாருக்காவது தெரியுமா? ஒளிந்துவது இல்லை. அதுக்கப்புறம் அந்நிய பாஷை அனுப்புறது நம்ம போன வாரம் பார்த்தோம், இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன். அந்நிய பாஷை பேசுறது அனுப்புறது ஆண்டவர் தான். ஏசாயா 28 அதிகாரம்
11
யாரு, ஆண்டவர் தான் அனுப்பியிருக்காரு. அப்ப அவிசுவாசியை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்நிய பாஷை அனுப்பிட்டாரு, விசுவாசியை கண்டுபிடிக்கிறதுக்கு தீர்க்க தரிசனத்தை அனுப்பிட்டார். உலகத்தில் பார்த்தீங்கன்னா கோடான கோடி கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஜனத்தொகையில் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீ கடல் மணலை பாருன்னு சொன்னார், உங்களுடைய ஜனங்களை அத்தனையாக பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் உலகம் முழுது இருக்கிற நாடுகளில் கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா கடல் மணலத்தனியாக இருக்காங்க. ஆனால் வேதத்தை படிக்கிறாங்களா? இல்லை. சபைக்கு போகிறாங்களா? இல்லை. ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்களா? கிடையாது. அதனால் இவங்க எல்லாத்துக்கிட்டே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவனை தேடாமல் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து கால தொடர்புடைய காரியங்களை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால ஆண்டவர் யாருக்கும் தெரியாத பாஷை நீ பேசு, நீ பேசுறது உனக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது, அந்த மாதிரி பாஷையை நீ பேசி கேட்டு ஆண்டவர் விட்டார். அப்போ வேதத்தை படித்தவர்கள், உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள் இந்த காரியத்தை பகுத்தறிந்து அந்நிய பாஷை பேசுகிறவன் யாரு அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். வேதத்தை படிக்கலைன்னா எனக்கும் தெரிஞ்சிருக்காரு, நான் இப்படி பேசிருக்க முடியாது. ஏன்னா வேதத்தில் இந்த காரியங்களை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28:7-12 வரை வாசிப்போம்.
ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயத்திருக்கிறதில் இடறுகிறார்கள். போதன பள்ளி போதன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமாமே. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் என்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தமை இழைப்பாரப்பண்ணத்தக்க இழைப்பாருங்கள், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
ஆ, போதும். இந்த அந்நிய பாஷை பேசுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்றாங்கன்னா திராட்சரசத்தால் மயங்கி, எழுத்தின்படி இருக்கிற திராட்சரசத்தினால் மயங்கி அப்படின்னா எனக்கு நிறைய காரியங்கள் தெரியும். பெருமை, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், அவ்வளோ படிச்சிருக்கிறேன், அமெரிக்காவில் போய் அங்கே படிச்சிருக்கேன், இத்தனை சபை இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி யார் இதில் முதல்ல மாட்டுறாங்கன்னா தீர்க்கதரிசியும்
ஆசாரியர்.
ஆசாரியனும் தீர்க்கதரிசியும். ஆசாரியன் ஒரு ஆள் இருப்பான், இடைக்கு இடைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து, ஐயா நீங்கள் பேசுங்க, தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிறதுனால நீங்கள் பேசுங்க, பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, பாஸ்டர் பேசுனா தான் பாஸ்டர் காசை கேட்டாருன்னு. ஆமாம், பாருங்க எப்படி
பேசுறாங்க.
அப்படி பேசும்போது என்னன்னா மதிமயங்கி பணத்தை சேர்க்கறதுக்குன்னு வரும்போது மதிமயங்கி தான் பேச முடியும், உண்மையான சத்தியத்தை பேச முடியாது. ஆமா, உண்மையான சத்தியத்தை பேசுனா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. எப்படியோ நாலு பேர் அஞ்சு பேர் வர்றாங்களோ அவங்கள வச்சு எப்படியாவது அவங்ககிட்ட இருக்கிற காரியத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதனால பேசு, நான் சொப்பனம் கண்டேன், இந்த பிரதரை பற்றி சொப்பனம் கண்டேன், அந்த சிஸ்டரை பற்றி சொப்பனம் கண்டேன், இப்படி சொப்பனங்களை பேசி பேசி பைபிள் வார்த்தை காணாமல் போச்சு. சொப்பனத்தை வச்சு இப்படி பேசி பேசி மோசம் போய் நியாயம் தீர்க்கறதில் இடர்கிறார்கள். அப்படின்னா சண்டை பிரச்சனை வந்ததப்போ நியாயம் பேசறதில்லை. எப்படி நியாயம் தீர்க்கறதில் இடர்றாங்கன்னா, ஒரு ஆள் ஒரு சின்ன வசனத்தை பற்றி கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லாமல் இந்த ஆளுக்கு சாதகமாக அல்லது காணிக்க தசம்பாக வர்றதுக்கு சாதகமாக என்ன வழி இருக்குதோ அதையும் சொல்லிடுறாங்க. பாருங்க சோத்திரம் ஆண்டவர் இந்த நித்யஜி வார்த்தையில் உங்களுக்கு கொடுக்கட்டும், நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இதை சொல்லணும். சோத்திரம். இப்படி இருக்கும்போது இப்படி தான் நியாயம் தீர்க்கிறது இடறது. நியாயம் தீர்க்கிறதுனா கோர்ட்டில் போய் உட்காந்துட்டு இன்னும் சர்ச்சில் சண்டை போட்டு நாலு பேர் வந்திருக்கும்போது நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்புன்னு சொல்லி நியாயம் தீர்க்கிறது இல்லை. வேதத்தை குறித்து ஒரு ஆள் காரியத்தை கேட்கும்போது நகை போடுறது தப்பாக ரைட்டா அப்படின்னா, நகை போடுறது தப்பு, எல்லா நகையும் கலத்தி கொண்டு போய் காணிக்க பட்டியில் போட்டுடணும் அப்படின்னு இதுதான் நியாயம் தீர்க்கிறது இடறது. அப்புறம் இஎஸ்எஃப்இஎஃப் மொத்தமாக வாங்கிட்டியா, நீ வந்து ஆண்டவருக்கு நீ இருக்கிற போக ஆள், அதனால் எல்லாத்தையும் சபையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு சபையிலே தங்கிக்கும், சபை உனக்கு எல்லாமே பார்த்துக்கும். இப்படி என்னென்ன காசு வர்றதுக்கு என்ன இருக்குதா, அத்தனை பேசும்போது இந்த வார்த்தைகளை பேசும்போது உண்மையான வசனங்கள் எங்கேயோ போயிடுச்சு. இதுதான் நியாயம் தீர்க்கிறதுல இடர்றது. போஜன பீடமெல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமே இல்லை. போஜன பீடம் எது? போஜன பீடம் பலிபீடம். பலிபீடம்னா பிரசங்கம் பண்ணுற இடம், இதுதான் போஜன பீடம். நான் இங்கிருந்து அப்பத்தை எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க. இந்த போஜன பீடம் எப்படி இருக்குதுன்னா வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்போ வாந்தினாலும் அசத்தத்தினாலும் நிறைந்திருக்குன்னா இது வாந்தி எடுக்கிறது யாரு? ஊழியக்காரன். ஊழியக்காரன் வாந்தி எடுக்கிறான். எப்படி வாந்தி எடுக்கிறான்னா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி
எடுக்கிறான்.
வாந்தி எடுக்கிறான். எப்படி வாந்தி எப்படி எடுக்கிறான்னா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தா எப்படி இருக்கும்? எல்லாம் கலந்துருக்கும். ஆமாம், நம்ம வந்து கரெக்டாக இட்லினா இட்லி சாப்பிட்டு வரோம், பிரியாணினா பிரியாணி சாப்பிட்டுட்டு வரோம். நாமனா ஒரு சாப்பாடு சாப்பிட்டா அந்த சாப்பாடு மட்டும் வாந்தி எடுப்போம். ஆனால் அவன் அப்படி எடுக்க மாட்டானே, எல்லாம் கலந்து கலந்து அடிக்கும்போது பைபிள் வசனத்தை ஒன்றை எடுத்து வாசிச்சுட்டு ஊர்கதை உலகக்கதை சாட்சி, ஆமாம் அந்த பாஸ்டரை பற்றி குத்தம் சொல்கிறது, அந்த சபையில் பற்றி குத்தம் சொல்கிறது, இப்படி அவங்கள மாதிரி நான் இல்லை, அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை இப்படின்னு சொல்லி சொல்லி அமெரிக்கா ஆப்பிரிக்கா போய் சுற்றி 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 வேதத்தில் என்ன பேசுறதுன்னு ஒரு கணக்கு இல்லை. அதான் போஜன பீடமெல்லாம் வாந்தி, அது பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி. சபையில் போய் இருந்து இன்னைக்கு ஜனங்க அப்பாவி ஜனங்க கேட்டுட்ருக்காங்க, என்னமோ ஆராதனைக்கு தேவனை தேடணும்னு சொல்லி போகிறாங்க, ஆனா அங்க போய் வாந்தி எடுக்க வச்சு அதை வச்சு சிரிக்க
வைக்கிறான்.
ஆமா கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ருசியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணும்போது ஐயப்பா வேண்டாம் வேண்டாம் இது நம்மளுக்கு ருசி இல்லை அப்படின்ட்டு பல இடத்துக்கே ஓடிடுவாங்க. ஆமாம் அல்லையிலேயே சொல்ல மாட்டாங்க, ஏதோ இருக்குது ஒரு மன விருப்பம் இல்லை. அதனால் புதிய ரசத்தை குடிக்கும்போது என்னன்னா பழைய ரசமே நல்லா இருக்குதுன்னு ஓடிடுவாங்களாமா, டேஸ்ட் இருக்காது. ஆனால் பழைய ரசம் நல்லா குடித்து புளித்து போதையெல்லாம் நல்லா வந்து நல்லா இருக்கும். புது ரசம் வந்து டேஸ்ட் இருக்காது, ஆனால் உடம்புக்கு புது ரசம் தான் நல்லது. இப்படி போஞ்சன பீடமெல்லாம் வாந்தி எடுத்து எடுத்து சுத்தமான இடமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா ஊழிய ஸ்தலங்களும் எல்லா பிரசங்க பீடங்களும் டிவியை திறந்தா தீர்ந்தது அவன் அங்கே ஒரு மாதிரி வாந்தி எடுக்கிறான். ஒவ்வொரு சபையினுடைய பேரை போட்டுக்கிட்டு அந்த சபைக்கு தகுந்த மாதிரி தேவனுடைய வசனத்தை மாத்துறாங்க. கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சபை, கல்யாணம் பண்ணணும்னு சபை, ஞானஸ்தானம் தண்ணியில் தான் கொடுக்கணும் சபை, தெளிப்பு ஞானம் கொடுக்கறது தான் ஒரு சபை, இப்படி ராபோஜனை இப்படித்தான் கொடுக்கணும், பகலில் தான் கொடுக்கணும், ராத்திரி தான் கொடுக்கணும், இப்படி வந்து கடையில் இருக்கிற ஒயின் தான் வாங்கி குடிக்கணும், இல்லை இல்லை நம்ம திராட்சை ரசம் வீட்டில் தான் செய்யணும், இப்படி எல்லாரும் ஒவ்வொரு வகையாக பண்ணி பண்ணி சுத்தமான இடங்கிறது எங்கேயுமே இல்லை. அப்போ இப்படி வரும்போது என்ன என்ன பாஷை பேசுவாங்க? வேதத்துக்கு புறமான காரியங்களை பேசுகிறவன் அந்நிய பாஷை. சரி இப்படி இருக்கிற சமயத்தில் இதில் யார் தான் நல்லவன்? யாராவது நல்லால ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல. எல்லா போஜன பீடமெல்லாம் வாந்தியாகி போச்சு, சுத்தமான இடமெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதில் நல்லவங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு பேராவது இருப்பாங்கல்ல. ஆ பார்த்துக்கலாம்ப்பா, வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது இல்லை, யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசம் உணர்த்துவார், யாருக்கு அறிவு கிடைக்கும், யாருக்கு உபதேசம் கிடைக்கும், இங்கிலீஷில் இதை வாசிப்போம். சோத்திரம். அறிவுங்கிறது கேஜேவி பைபிள் என்ன போட்டிருக்குதுன்னா
டாக்டர்.
அப்போ அறிவும் உபதேசமும் ஆண்டவர் யாரு கொடுப்பார்னா பால் மறந்தவர்கள், அப்புறம் பால் இல்லை பால் மறந்தவர்களும் பால் குடிக்கிறத போகாமல் இருக்கணும் தொடர்ந்து. அப்படின்னா என்ன தான், சின்ன பிள்ளைகள்லாம் பால் குடிக்குத, நம்ம பால் குடிச்சிட்டு பால் நிறுத்தினதுக்கப்புறம் அவங்களுக்கு அறிவு வந்துடுமா? இது எல்லாமே பைபிளில் இருக்கிறது ஞானார்த்தமான காரியங்கள், இது ஊமை மொழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பால் மறந்தவங்கன்னு சொன்னால் களங்கமில்லாத ஞானப்பால் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய மூல உபதேசத்தை அறிந்திருக்கணும். அப்போ கிறிஸ்துவனுடைய மூல உபதேசத்தை கொடுக்கறது யாரு? பால் மறந்தவர்கள். அப்போ பால் கொடுக்குறவன் யாரு? பால் மறக்கணும்னு போட்டிருக்கு, பால் குடிய திரும்பி போகக்கூடாதுன்னு போட்டிருக்குது. அப்போ பால் கொடுக்குறவன் ஒருத்தர் இருப்பான்ல, யாரு பால் கொடுக்கறது? ஊழியக்காரங்க, தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் புதிதாக பிறந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுக்கிறவர்கள் ஊழியக்காரங்க. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, அப்படின்னா எழுத்தின்படி அது நடக்கும், அதுக்கப்புறம் ஆவிக்குரிய நிலைமையிலேயே அது நடக்கும். அப்போ யாருக்கு ஐயோனா ஊழியக்காரனுக்கு ஐயோ, கர்ப்பவதிகளுக்கும் ஐயோனா சபையை கட்டி காத்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு ஐயோ, தேவனுடைய உபதேசத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஐயோ. காரணம், சபையில் பால் குடிக்கிற வர ஜனங்க ஒன்று ஒரு ரெண்டு வாரம் அல்லது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பாலை குடித்து குடித்து பார்த்துட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக வேறு சபைக்கு ஓடிடுவாங்க. ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? நான் தான் ரட்சிப்புக்களை வள நடத்தினேன், நான் தான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதே செஞ்சேன்னு சொல்லி சொல்லி உட்காந்துட்டு இருப்பான், அவன் ஓடி
போயிடுவான்.
ஆமாம், அவர் ஆத்மாவும் அங்கே ஓடிடுச்சு. அது கூட சொல்ல தெரில, நம்ம விசுவாசி அங்கே போச்சு அப்படின்னு சொல்ல தெரில. என்னுடைய ஆத்மா அங்கே ஓடி போச்சு, ஏன்னா மதி மயங்கி இருக்கிறாங்க. அப்படியாக கிறிஸ்துவனுடைய மூல உபதேசம் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது சபைக்கு போனாதான் தெரியும். அப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கப்புறம் இதில் சரியில்லைன்னு சொல்லும்போது திருப்பியும் முளை மறக்கப்பட்டவர்கள் அங்கே திருப்பி போகக்கூடாது. புளிச்சமாவை உபதேசத்தை கேட்கறதுக்கு, திருப்பியும் கலப்படமான பாலை குடிக்கிறதுக்கு தொடர்ந்து அங்கே போயிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் அறிவு வளர்ந்ததுக்கப்புறம் தேவனுடைய காரியங்களை வாசிக்கும்போது அவர்களுக்கு அறிவை கொடுப்பார் அல்லது உபதேசத்தை தேவன் கட்டளையிடுவார். அப்போ பால் குடித்த அனுபவம் இல்லாமல் அல்லது சபைக்கு போன அனுபவம் இல்லாமல் ஒருத்தரும் தேவனுடைய ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஊழியக்காரன் ஆகணும் அல்லது கடைசி காலத்தில் அல்லது உபத்திரவ கால ஊழியக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு சபையில் போய் இருந்து கொஞ்ச நாள் இருந்து சபையினுடைய காரியங்களே ஒழுங்குகளை தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம்தான் வேதத்தை படித்தாதான் அவனுக்கு வேதம் நல்லா புரியும். அதே மாதிரி கடைசி வரைக்கும் பாலையே குடிச்சிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், வயிறு மட்டும் வீங்கி கையங்கால் சூம்பி போய் அங்கேயே இருப்பான். அதனால் போஜன பீடமெல்லாம் வாந்தின்னு சொல்லி தெரிஞ்சாச்சுன்னா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா கலப்படத்தையும் பிரசங்கத்தில் அள்ளி வீசுறாருன்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணணும், எந்திரிச்சு ஓடிய ஓடி போய் தேவனுடைய வார்த்தை என்னங்கிறது தேடணும். பல சபைகளுக்கு போய் தேடலாம் அல்லது வேதத்தை வாசித்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இவங்களுக்கு தான் தேவன் ஞானத்தை வச்சிருக்கிறார். அதுக்கடுத்து வாசிப்போம் 10:11.
கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்கிறார்கள். சகோதரர்களினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்றவர்களுடைய அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
ஒரு வசனத்துக்கு வியாக்கியானம் கேட்டாச்சுன்னா அந்த வசனத்தில் இருக்கிற பாதி, இந்த வசனத்தில் இருக்கிற பாதி, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது கொஞ்சம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது கொஞ்சம், இப்படி ஒட்ட வச்சு ஒரு ஆளுக்கு சொன்னால் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான்ப்பா பரிசுத்தாவி, இதுதான் அந்நிய பாஷா, நீ பேசு பேசுனா கேட்க மாட்டோம் என்கிறார்கள். கொஞ்சம் அறிவுள்ளவங்களாக இருந்தால் யோசனை பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வேத வசனம் தொடர்ச்சியாக வரக்கூடியது, பிரமாணம்னு ஒரு கோர்வையானது, இதை விட்டு போட்டு இங்கே இருக்கு இந்த காரியத்துக்கு பழைய ஏற்பாட்டுக்கு போகணும், இதுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வரணும், ராபோஜனத்துக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வரணும், தசம்பாகம் காணி கொடுக்கறதுக்கு பழைய ஏற்பாட்டுக்கு போகணும், இப்படி மாற்றி 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 வச்சா என்ன புரியும், நம்மளே பைத்திய காரணிக்கிறோம். ஆமாம், கேட்டால் இவருக்குள்ள சாத்தான் பூந்துச்சு, அதனால் கேள்வி கேட்டிருக்காரு பாஸ்போர்ட். ஆமாம், பேசக்கூடாது. மோசைக்கு வந்த சாபம், மோசை வந்து உங்களை சபிச்சார்னா அப்புறம் குஷ்டவையாக நீங்கள் மாறிடுவீங்க. மோசை ஆரம்பிக்கிறவங்க எடுத்து பேசக்கூடாது. எதையாவது ஒன்று சொல்லி இது கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் கலப்படம் பண்ணி பண்ணி இதுதான் இணைப்பாறுதல், இதுதான் பசுத்தாவி அன்னி பாசனா கேட்க மாட்டேங்கிறாங்க. சோத்திரம் சோத்திரம் வசனத்தை வச்சு தாக்கி பேசுறது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு ஆள் நம்ம சபையில் ஒரு ஆள் வேண்டாத ஆள் இருக்கான்னு வச்சுக்கலாமே, அந்த ஆளுக்கே பிரசங்கம் பண்ணுறது. ஆ, தைரியம் இருக்காது. நாங்கள் வந்து இப்போ நான் பைபிள் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ஒரு சபை ஒருத்தர் கொடுத்துட்டாரு, எனக்கு ஒரு சபை கொடுத்துட்டாரு பைபிள் ஸ்கூலில் இருக்கும்போது, ஒரு சபை பாடம் அடைஞ்ச சபை இங்கே மப்பேட்டில் 15 பக்கத்தில். அது ஒரு புறம்போக்கு இடம் கிடச்சிது, ஒருத்தர்கிட்ட ஊழியத்து கொடுத்தாங்க, அவர் வந்து வேறு கை மாறி அந்த இடம் வந்து எப்படி ஒரு 1.5 கிரவுண்டுக்கு மேலே இருக்கும், நல்ல இடம். ஆனால் தேவ ஜனங்கள் ஆராதிக்கும் போது அங்கே வந்து ஆராதனை நடக்குது எல்லாம் செய்யுது, ஆனால் ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு எழுப்புதல் இல்லை. இப்படியாக இருக்கும்போது அங்கே நாம் ஒரு 2-3 வாரம் போனோம். போனதுக்கப்புறம் 4 விசுவாசிகள் வந்தாங்க. 4 விசுவாசிகள் எப்படிப்பட்ட விசுவாசிகனா, இந்த இடம் யார் பேருக்கு உழுகுங்கிறத வாரந்தோறும் சீட்டு போட்டு பார்க்குறவங்க ஜனங்கள். இந்த சபை நம்மளுக்கு எடுத்துக்கலாமா, இந்த சபையை நம்ம பையனை படிக்க வச்சு இவனை பாஸ்டர் ஆக்கிடலாமா, இப்படின்னு நாலு பெண்கள் அந்த சபையை பங்கு போடுறதுக்கு வாரந்தோறும் சீட்டு போட்டு போட்டு பார்க்குறாங்க. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் பாருங்கள், அங்கே ஒரு வருஷத்துக்கு பக்கத்துலேருந்து ஊழியம் செஞ்சேன். டெய்லி காலையில் ஞாயிற்றுக்கிழமை என் கூட ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படியே அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு எல்லா பசங்களையும் ரெண்டு ரெண்டு பேர்த்தா எல்லாம் சபைக்கு அனுப்பி விட்ருவேன், போங்க போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுவானுங்க, பாதி நேரம் சபையில் இருந்துட்டு பாதி நேரம் ஊரை சுற்றிட்டு வருவானுங்க. ஆனால் எங்கூட வர பசங்க கரெக்டாக வந்துடுவானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருந்தால், ஒரு வருஷம் முழுவதும் நான் வந்து அந்த நாலு பேர்த்துக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணேன். என்ன பிரசங்கம் பண்ணால், நாலு பேர் மணந்துருக்கணும், மற்றவங்களை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. அந்த நாலு பேர் எதுக்கு மணந்துடும்னா, அந்த சீட்டு போடுற வேலையை விட்டுட்டு தேவனை ஆராதிக்கணும். ஒரு வருஷம் ஆகும்போது கடைசியில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாலு பேர் புரிஞ்சிட்டாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த கொல்லிக்கட்ட பிரசங்கத்தை எடுத்தேன், அவ்வளவுதான். அந்த கொல்லிக்கட்ட நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒத்துக்கிட்டாங்க. அப்படியாக இருந்து சபையில் வந்து சில சபைகளில் வந்து ரொம்ப கண்டித்து உணர்த்தி பேச வேண்டியதாக இருக்கு. காரணம், தேவனுடைய திட்டத்தை அதை நம்ம நிறைவேற்றணும். சோத்திரம். அப்படியாக அந்நிய பாஷை பேசுகிறவங்களை பார்த்தாச்சுன்னா ஓரமாக நிற்கணும், ஆனால் அவிசுவாசின்னு ஒதுக்கிடணும். ஒன்று குறந்தியார் 14:20 20-22 வாசிப்போம். 14:20-22
சகோதரரே,
அதேதான் இல்ல 20
நீங்கள்
இல்ல 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 1 செவி கொடுக்க மாட்டான். அந்நிய பாஷை பேசுறவனுக்கு நீங்க என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி, அவன் செவி கொடுக்கவே மாட்டான். கேட்டால் நான் பேசுகிறத கரெக்டும் பார்ப்பேன். வசனத்தில் சொல்லியிருக்கு, அப்போஸ்தலன் பவுல் வேதத்தில் எழுதியிருக்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறவனை திருத்தணும்னு சொன்னால் முடியவே முடியாது. ஆனால் ஒரு சில ஆட்கள் எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதையுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாகிவிடுங்கள். புத்தியில் யார் தேறியிருக்கானோ அவன்தான் அந்நிய பாஷையை பற்றி பேசும்போது அதுக்கு செவி கொடுத்து அவன் அதுலேருந்து வெளியே வருவான். அப்படி இல்லைன்னா அந்நிய பாஷை பற்றி என்ன வியாக்கியானம் அவர்கிட்ட சொன்னாலும் நான் எவ்வளவு கழுவினாலும் சேத்தை கண்டா போய் விழுந்துடுவேன். ஆமாம், என்ன சுத்தம் பண்ணிவிடு, அந்த அந்நிய பாஷை பேசாமல் எனக்கு இருக்கவே முடியாது. ஒவ்வொரு சபையில் என்ன தெரியுங்களோ ஆட்டம் ஆடும், எப்போ அவ்வளோங்க தர 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 தராங்க, ஒன்று லிக்கி 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 லிக்கிங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? புறஜாதியெல்லாம் வந்து பைத்தியம் பிடிச்சவங்க சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. சிலது கையை மட்டும் ஆட்டும், சிலது தலை இப்படி இப்படி ஆட்டும், சிலது காலை மட்டும் உதறும். சில பாட்டு ட்ரம் அடிச்சிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் இருந்தப்போ அந்த தப்பாட்டம் ஆடும்போது அதில் வர்ற ஆட்டம் இங்கே ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் இங்கேயும் வந்துடுச்சு, அப்படியே தொடர்ந்து வந்துடுச்சு. ஏன்னா அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்குது. அப்படி வந்து அந்நிய பாஷை வர்றதுக்கு மேலே மடித்தாச்சுன்னா போதும், அந்நிய பாஷை தானாக வந்துடும். ட்ரம் ஸ்டிக்கை நிறுத்தியாச்சுன்னா அந்நிய பாஷை நின்றுடும். ஆமாம், உடுக்கு எடுக்கிற மாதிரி. அன்னி பாஷை பார்த்தீங்கன்னா, சா வீட்டில் போனால் அன்னி பாஷை பேச மாட்டாங்க. சா வீட்டில் யாராவது அன்னி பாஷை பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? ஓ, சிபிஎம்ல பேசுகிறாங்களா? சோத்திரம். எங்கே போனாலும் பேசுவாங்க, பரவாயில்ல. எங்கே போனாலும் அவிசுவாசி அவிசுவாசின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. வேதத்தை படிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படியாக மறுபாசைக்காரனாலும் மறு உதவினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன். ஆண்டவர் தான் பேசுகிறாரு, சாத்தான் பேசலை. ஆனாலும் இவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை. அந்நிய பாஷை பேசுகிறவனை, எப்பா இந்த அந்நிய பாஷையுடைய அர்த்தம் இது தான், பொருள் இது தான், இது இப்படி தான், சபையில் பேசக்கூடாது, தனியாக இருக்கிறப்போ தான் நீ பேசிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சபைகளில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அல்லது சபையெல்லாம் பெரிய சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு திறந்துருவாங்க. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வந்து யார் வேணாலும் உள்ளே போய் ஜெபம் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு சபை இருக்குது, அந்நிய பாஷை பேசுறதுக்குன்னு ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலில் போய் யார் எப்போ வேணாலும் போய் அன்னி பாஷை பேசிக்கலாம். நான் ஒரு நாள் அப்படியே போயிருந்தேன் அந்த சபைக்கு, பெரிய ஹால். ஜனங்க வெளியிலேருந்து வர்றாங்க, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தேவதூதர் மாதிரி வர்றாங்க. உள்ளே போய் உக்காந்தோன்னே அன்னிய பாஷை பேசுகிறாங்க. வெளியிலேருந்து எப்படி தெரியுங்களா கேட்குது, சிவகாசி பட்டாசு வெடித்த மாதிரி கேட்குது. நீங்களும் போய் பார்க்கலாம், இங்கே தான் இரும்புலியூர். அந்நிய பாஷை பேசுறதுக்குன்னு ஒரு பெரிய ஹாலை கட்டி விட்டுருக்காங்க. அங்கே புக்ஸ் ஹாலெல்லாம் நிறையா இருக்குது. நான் ஏதோ ஒரு காரணத்துக்கு வேண்டி அங்கே உள்ளே போனேன். போனால் அப்படி ஒரு சத்தம் கேட்குது பாருங்க, சோத்திரம். எவ்வளவோ சபைகளை வச்சுருக்காங்க, எத்தனையோ பேர்த்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பைபிளில் இந்த அந்நிய பாஷை பற்றி சொன்ன காரியத்தை இதுவரைக்கும் யாருமே சிந்திக்கிறாங்க, அதை வாசிக்கிறது. அப்படியாக தேவன் வந்து அவிசுவாசினா நீ அந்நிய பாஷை பேசு, விசுவாசினா நீ தீர்க்க தரிசனத்தை பேசுட்டு ரெண்டு அடையாளத்தை போட்டு விட்டார். அப்படின்னா ரெண்டு அடையாள அட்டையர் ஆண்டவர் கொடுத்துட்டார். அதனால் நாம் வெளியில் இடங்களுக்கு போகும்போது மற்றவர்களை பார்க்கும்போது தீர்க்க தரிசன காரியங்களை பேச வேண்டும். தனிப்பட்ட முறையில் பேசினா அது யாருக்குமே தெரியாதே, பேசிக்கலாமே, அது யாருக்குமே தெரியாதே. வேத பிரமாணம் அதானே சொல்லுது, நீ ரூமை சாத்திக்கிட்டு நீ பேசிக்கோ, நீ பேசிக்கோ, தப்பே இல்லை. சோத்திரம். 1 Corinthians 14:23-27 வரை.
ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்தவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான்.
போதும். இங்கே நம்ம வாசிக்கும் போது புதுசாக யாராவது வந்திருக்காங்க சபைக்கு, அப்போ வரும்போது இப்படி அந்நிய பாஷையில் கலகலா கலகலா சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது புதுசாக வந்தால் என்ன நினைப்பான், என்னடா அது மாரியம்மன் கோயிலில் உடுக்கி அடிச்சாச்சுன்னா எப்படி ஆடுறாங்களோ அதே மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. பைத்தியம் பிடிச்சன்னு சொல்லுவாங்களே, அவ்வளவுதான், எப்பா இது என்ன உபதேசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க. அப்போ இன்றைக்கு இந்த வன்னி பாசை பேசும்போது புதுசா யாராவது வந்திருந்தாங்கன்னா, இப்ப நம்ம ஜோசப் பிரதர் ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருந்தாரு, அவர் இன்னைக்கு காணும், அவர் கேட்ட பிரசங்கம். ஏன்னா அவர் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாரு, ஏன் சபையில் இப்படி கையை காலம் ஆட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு புதுசா என்னமோ பேசுறாங்களே அப்படின்னு அவர் கேட்டவர். இப்போ இந்துவில் வந்து பூசாரி வந்து ஒரு பாஷை பேசுனானா அது வந்து என்னவாக இருக்கும், சமஸ்கிருதம். முஸ்லீம் வந்து அவனுடைய இதில் வந்து ஒரு பாஷை பேசுனானா அது உருதாக இருக்கும். அப்போ கிறிஸ்தவம் வந்து ஒரு தெரியாத பாஷை ஒன்று பேசுனானா அது என்ன பாஷையாக இருக்கணும், எப்ரேய பாஷையாக இருக்கும். சிங்கப்பூர் மலேசியா ஊழியத்துக்கு போவாங்க இந்த கிறிஸ்தவங்க, போய் போய் காசு இருக்கிற ஊருக்குன்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஊழியக்காரங்க எல்லாம் பக்கம் தானே 10,000 ரூபா போட்டால் போகுது ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு அப்படி போய் சுற்றி ஒரு வசூல் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி போவாங்க. அங்கே போய் அந்நிய பாஷை பேசுனாங்கன்னா அப்போ தான் தெரியும் இவங்க வந்து எந்த மாதிரி நோக்கத்தோடு வந்திருக்காங்க. அந்த ஊரில் வந்து இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மொழியை சேர்ந்த ஜனங்கள் வந்து அந்த மலேசியா சிங்கப்பூர் பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் என்னென்னா இந்தி மலையாளம் இந்திய சவுத் இண்டியன் லாங்குவேஜ் நாலு அதை தெரிஞ்சவங்க தான் இங்கே இருந்துட்டுருக்காங்க. ஆனால் மலேசியா சிங்கப்பூரில் சைனாக்காரர் இருப்பான், ரஷ்யாக்காரர் இருப்பான், அமெரிக்காக்காரர் இருப்பான், ஆப்பிரிக்காரர் இருப்பான், எல்லா நாட்டுக்காரனும் இருப்பான். ஏன்னா அந்த மாதிரி சுதந்திரமான நாடு அது. அங்கே போய் அந்நிய பாஷை பேசும்போது ஒருத்தருக்குமே புரிய மாட்டேங்குது. அப்போ அவன் சொல்கிறோம், நான் இந்த பாஷை தெரியும், இந்த பாஷை தெரியும், இந்த பாஷை தெரியும், நாங்கள் குறைஞ்சது வந்து ஒவ்வொரு ஆளும் மூணு நாலு பாஷை தெரிஞ்சிருக்கிறோம், பல வகையான பாஷைகள் தெரிஞ்ச ஆளுங்க நாங்கள் இங்கே குடியிருக்கிறோம், கிறிஸ்தவங்க பேசுகிற பாஷை என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்நிய பாஷை பேசுனானா அவனுக்கு என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட் அங்கே வச்சுருக்குறாங்க மலேசியா சிங்கப்பூரில் யாருக்கா தெரியுமா? சோத்திரம் போகலை, போயிட்டு வந்தவங்களை கேட்டால் தெரியும். அந்நிய பாஷை பேசுனானா அவனுக்கு காணிக்கை கிடைக்காது, அவனுக்கு காணிக்கையே கிடைக்காது. எத்தனை பாஷை நாங்கள் தெரியும், என்னமோ இப்படி 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 இப்படின்னு பேசிட்டு போறியா, என்ன அர்த்தம்? எல்லாம் நாங்கள் படித்தவங்களும் கூட, நல்லா திறமையான தொழில் செய்கிறவங்களும் கூட. இப்போ பைபிளில் இந்த மாதிரி இருக்குது அந்நிய பாஷையை பற்றி. நீ வந்து அந்நிய பாஷை பேசிட்டு வந்து ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அற்புதம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசேஷமான அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஜனங்களை ஏமாற்ற முடியாமல் அதனால் இப்போ மலேசியா சிங்கப்பூருக்கு ஓடுறதை எல்லாம் விட்டுட்டாங்க. ஆமாம், அது ஊழியத்தில் போய் பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டாங்க. போனால் காணிக்க கிடைக்காது, திரும்பி வர்றது காசை வச்சுக்கிட்டு தான் போகணும். அப்படியாக இன்றைக்கு சபையில் அந்நிய பாஷை பேசும்போது புதுசாக யாராவது வந்தானா அவன் வந்து ஒன்றா அந்நிய பாஷையை பார்த்து பயந்து ஓடணும். அப்படி இல்லைன்னா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த புதுசாக வந்தவன் என்ன பண்ணுவான்? வாசிப்போம் 24 வசனம்.
எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்து வைக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான்.
அப்போ சபையில வந்து தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது புதுசா வந்திருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுவானா, இருதயத்தில் உணர்த்தப்பட்டு முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவனை ஏற்றுக்கொள்வான். இதை விட்டு போட்டு சபையில் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கும் போது அந்நிய பாஷை பேசினானா அவன் முகங்குப்புறம் உழுக மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், இப்படியே வானத்தை பார்த்து யாடாடா என்ன மாதிரி இருக்கிறாங்க ஜனங்க, பைத்தியம் பிடிச்ச ஜனங்கன்னு சொல்லிட்டு வாயை திறந்து வானத்தை பார்த்துட்டு போவான். இப்படியும் ஜனங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணிட்டு போவான். ஆகவே நாம் சபையில் வந்து பொதுவாக எல்லாரும் வந்திருக்கும் போது அல்லது புதிதாக வந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில் தேவ ஜனங்கள் தீர்க்க தரிசனங்களை பேச வேண்டும். தீர்க்க தரிசனம் சொன்னால் கால தொடர்புடைய தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய பிரமாணங்களை அல்லது கால தொடர்புடைய வார்த்தைகளை தெளிவாக பேசும் பொழுது புதிதாக வந்தவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு அது முகங்குப்புறம் விழுந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அதை விட்டு போட்டு அந்நிய பாஷை பேசினானா அவன் அன்னைக்கு தான் முதல்ல வந்திருப்பான். அன்னிய பாஷை பேசிட்டதை பார்த்துட்டு அவன் பைத்தியம் பிடிச்சவங்கன்னு சொல்லி போனானா திரும்பி அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான்.
அன்னிய பாஷை பேசுறவங்களுக்கு
அவங்களுக்கே தெரியாது. அதனால நம்ம வேதத்தை படிக்கிறதுனால அன்னிய பாஷை பேசுறவங்கள பார்த்தா நம்ம விலகி இருக்கணும். காரணம், அவன் அவிசுவாசி. பேசிக்கலாம், ஆனால் பொதுவில் பேசக்கூடாது, அங்கேயும் ஒரு சட்டம் இருக்குது. பேசிக்கலாம், தனியாக பேசணும்னா கதவை சாத்திட்டு அவன் தான் தனியாக பேசிக்கணும், எல்லாத்துக்கும் முன்னால் பேசக்கூடாது. பேசுனா அர்த்தம் சொல்லணும். அதான் பவுல் வந்து தெளிவாக அதை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவில் பேசுறீன்னா அர்த்தம் சொல்லணும், சொல்லலையா நீ தனியாக பேசிக்கோ. தனியாக பேசுனா யாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாது. இப்போ நான் அன்னி பாஷை பேசுகிறேன், நான் பக்தி விருத்திக்கு உண்டாக பேசிக்கிறேன், ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியுமா?
தெரியாது.
நான் தனியாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தனியாக பேசும்போது சத்தம் மட்டும் தான் பேசணும்னு அவசியம் இல்லை, மனசுலேயும் கூட பேசிக்கலாம்.
ஒரு சில நேரங்களில் ஒருத்தர் சபையில் வந்து பிரசங்கம் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், சொல்லும்போது அவர் இவர் இதுதான் சொல்றாருன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது, அதுக்கப்புறம் அவரும் அதை தெளிவுபடுத்துறாரு.
ஆமா,
அதே மாதிரியே இருந்த சமயங்கள்லாம் இருக்கு
இருக்கு இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் பேசலாம். வசனம் சொல்லுது அன்னி பாஷை பேசினா கண்டிப்பாக வியாக்கியானம் பண்ணணும், அவள் வியாக்கியானம் பண்ணணும், இல்லாட்டினா வியாக்கியானம் பண்ணுற ஆட்கள் வந்து சபையில் வேற ஆள் இருந்திருக்கணும், அப்படின்னா பேசலாம். வியாக்கியானம் பண்ணாமல் ஆளுக்கு ஆள் அன்னி பாசம் பேசிகிட்டு இருக்கும்போது உற்சவம் வந்தால் என்ன பண்ணுவான், பயந்துட்டு ஓடிடுவான். சோத்திரம் 26 வசிப்போம்.
நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விரித்து கேதுவாக செய்யப்பட கடவுது. யாராவது அந்நிய பாஷைகளை பேசுகிறதும் தானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும்.
போதும், சமையல பார்த்தாச்சுன்னா இந்த இப்போ வாஸ்த காரியம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பிரதரன் சபைன்னு ஒன்று இருக்கு, அது சிபிஎம்லேருந்து வெளியே போனது. சிபிஎம் சபையினுடைய உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஆமாம் சகோதரிகள் அக்கா மார்க்கு தான் மொத்தமாக புத்தகை எடுத்திருப்பாங்க. இந்த சின்ன சின்ன சிஸ்டர்கள்லாம் சொல்கிறது அக்கான்னு சொல்லுவாங்க. ஆமாம், 10 பேர் 15 பேர் மொத்தமாக புத்தகை எடுத்திருப்பாங்க. எடுத்துக்கிட்டு அவங்க அதிகாரம் பண்ணி தான் சபை நடந்துட்டுருக்கு. அதுலேருந்து வெளியே வந்த சபைகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரதரன் சபைன்னு ஒன்று இருக்குது, அது அதில் சிபிஎம்லேருந்து வெளியில் வந்தது. ஏசிய சபை சிபிஎம்லேருந்து வெளியில் வந்தது. அப்போ இந்த பிரதரன் சபை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 10 ஆம்பளையாக குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க அந்த சபையை. அப்படின்னா ஒரு மூப்பர் பாட்டு துவங்குவார், 2-3 பாட்டு பாடி முடிஞ்சன்னா இன்னொரு மூப்பர் என்ன பண்ணுவார்னா சாட்சி சொல்லுவார். ஒரு மூப்பர் என்ன பண்ணுவார்னா உடனே பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்க நேரம் தாண்டி 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 போயிட்டே இருந்ததுன்னா ஒரு மூப்பர் என்ன பண்ணுவார், எந்திரிச்சு ஜெபம் பண்ணி ஆமேன்னு முடிச்சிருவார். இவங்க 4-5 பேர்த்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிரைவிங் ஸ்கூல் வண்டிக்கு பிரேக் இருக்கிற மாதிரி 2-3 பிரேக் இருக்காங்க. பழகிறவன் எங்கேயாவது குறுக்கு இந்த மாதிரி அந்த பக்கம் போயிட்டான்னா ஒன்று அந்த டிரைவிங் சொல்லி கொடுக்குறவன் அந்த பிரேக்கை போட்டு அனுப்பிடுவான். அந்த மாதிரி சபையில் ஒழுங்கிருந்தான், ஒருவன் சங்கீதம் பாடுவான், ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுவான், ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுவான், அப்படின்னா தாறு மாறாக போகுது. அப்போ எல்லாம் சகலமும் ஒழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும். அந்நிய பாஷை பேசினா மட்டும் கண்டிப்பாக அர்த்தம் சொல்லணும், அர்த்தம் சொல்லலைன்னா சபையில் பேசவே கூடாது. சோத்திரம் அப்போ சபையில் பேசக்கூடாது, வீட்டில் தான் போய் பேசணும். 1 Corinthians 14:6-9 வாசிப்போம்.
மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காகவாவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே உள்ளாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களால் இருப்பீர்களே.
போதும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சபையில் பேசும் பொழுது முதலாவது ரகசியங்களை பேசலாம். வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை, இதனுடைய பொருள் இது, இதனுடைய ரகசியம் இது, அத்திமரத்தினால் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா இதனுடைய பொருள் இது. அத்திமரத்தினால் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? வந்து அறியுங்கள், அத்திமரம் துளிர் விடும்போது மற்ற எல்லா மரங்களும் துளிர்விடும். இப்போ இது இப்போ இந்த வார்த்தையிலேருந்து ரகசியங்களை சொல்லணும். அப்புறம் தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம்னா காலத்தொடர்புரிய காரியங்கள், இன்னைக்கு இது நடந்தது, நாளைக்கு அது நடக்க போகுது, அடுத்த வருஷம் இது நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லணும். எப்படி ரகசியங்கள் எப்படி பேசலாம்? அத்தி மரத்தினால் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் ஜனங்களை வச்சு நீ ஒரு பாடம் படிச்சுக்கோ. இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆகும் பொழுது தான் அத்தி மரம் துளிரும் போது மற்ற எல்லா மரங்களும் துளிர்விடும். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுதுதான் மற்ற எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் கிடைக்கும். அப்பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்படின்னா தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது என்று நீ அறிஞ்சிக்கோ. அப்போ தேவனுடைய சபையில் நாம் வந்திருக்கும் பொழுது ரகசியங்களை பேசணும். அப்படின்னா மறைக்கப்பட்ட காரியங்களை ஊமைகளிலிருந்து எடுத்து அதை தெளிவாய் புரியும்படி பேச வேண்டும், அல்லது அறிவுண்டாக்குற வார்த்தைகளை பேச வேண்டும், அல்லது தீர்க்கு தரிசனத்தை பேச வேண்டும், அல்லது போதனைகளை பேச வேண்டும். இதெல்லாம் எதுவுமே பேசாமல் அன்னிய பாசம் மட்டும் பேசுனா பேசுகிறவனுக்கு பிரயோஜனம் இல்லை, கேட்குறவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி தேவையில்லாத வேலைகளை சபையில் வந்து நாம் பேசும்போது நம்மளை எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வெறுப்பாங்க. இந்த அன்னிய பாசம் பேசுறதுக்கு தூண்டி விடுற ஆளை பெரிய பிசாசு அன்னிய பாசம் பேசி பேசி பேசுன்னு காதில் வந்து பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் குட்டி பிசாசு. ஆ பாருங்க காதில் வந்து பேசுப்பாங்க, பேசி பேசி பேசு, அது பெரிய பிசாசு குட்டி பிசாசை தூண்டி விடுது. அப்படி ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா இது ஆம்புலன்ஸ் சத்தம், இது வந்து தீவுனா ஃபயர் சர்வீஸ் வண்டியுடைய சத்தம், இது ட்ரெயினுடைய சத்தம், ஏதாவது ஒரு சத்தம் கேட்டு நம்ம அதை உணர்ந்துக்கிறோம். அதே மாதிரி சபையில் இப்படி ஜனங்கள் வந்து அன்னிய பாசை பேசும்போது என்ன பேசுகிறாரு, என்ன அர்த்தம், என்னத்தை தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாமல் சும்மா கலகலா கிளிகிளி கிளிகிளின்னு சொல்லிட்டு ஏதாவது தூரி 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 தூரின்னு சொல்லிட்டு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அவர் கையை காலை வேறு ஆட்டுவாங்க, ரொம்ப பயமாக இருக்கும் பார்க்கும்போது. அன்னிய பாசை பேசுகிறவங்க பேச்சு மட்டும் இல்லாமல் கை கால வேறு இப்படி 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 ஆடும். ஆமாம், நாங்கள் நிறைய பக்கம் ஊழியத்துக்கு போகும்போது பார்ப்பேன், பார்த்துட்டு ஓஹோ அப்படியா சரி சரி அப்படின்ட்டு கொஞ்ச நாள் அந்த ஊழியத்தை அங்கேருந்து காலி பண்ண வேண்டியது தான், இல்லை நம்ம தான் பிரிச்சுட்டு வந்துடணும். இவங்க விஜய சிஸ்டர் வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தாங்க, அவங்க சிபிஎம் ஒன்று வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, உடனே ஜம் பண்ணாங்க இல்லையா, உடனே தூரி 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 தூரின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு மாதம் கழித்து அவங்கள அங்கேருந்து துரத்துங்கிட்டேன், ஏன்னா உடனே துரத்தின்னு தான் பயந்துருப்பாங்க அவங்க. உடனே ரெண்டு மாதம் கழித்து சிபிஎம் உள்ள விடாதீங்க அங்கேருந்து அடிச்சு துரத்துங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அர்த்தமில்லாத காரியங்களை யாராவது செஞ்சா அல்லது பேசுனா நாம் அவங்கள அனுமதிக்கக்கூடாது. வேத பிரமாணத்தை வந்து படித்து தெரிஞ்சு வேத பிரமாணத்தின்படி நடக்கிறவங்கள நாம் வந்து ரெட்டிப்பான கணம் கொடுக்கணும். வேத பிரமாணத்திற்கு மாறாக இருக்கிறவர்கள் அவன் பைத்தியக்காரன், அன்னிய பாசை பேசுகிறான்னா அவன் வந்து பைத்தியக்காரன், வசனம் தான் சொல்லுது. அதனால் அவன் அந்நியன், அதனால் விளங்காத சத்தம் போட்டால் எப்படி என்ன காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்பதாம் வசனம் வாசிப்போம்.
அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவிலும் ரசனையாகிட்டால் பேசப்பட்டது என்னவென்று எப்படி தெரியும், ஆகாயத்து பேசுகிறவர்களாக இருப்பீர்களே.
ஆ போதும், அன்னிய பாசம் பேசுகிறவன்லாம் எங்கே பேசுகிறானா, ஆகாயத்தை பார்த்து பேசிட்டு இருக்கோம். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது. இப்போ ஆவிக்குரிய பட்டயமாக தேவ வசனம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பட்டயத்தை எடுத்துட்டு எதிரி வந்து அங்கே நிற்கிறான், பட்டயத்தை எடுத்துகிட்டு இப்படியே இங்கேயே விசிறிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், யார் மேலப்படும், இல்லை அவன் அம்பு வச்சுருப்பான். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முத்திரை உடைக்கிறதுக்கு ஆறு விதமான காரியங்களை ஆண்டவர் வச்சுருக்கார். முத்திரை உடைக்கிறதுக்கு ஒரு வசனத்தினுடைய மரபொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு விதமான படிகள் ஆண்டவர் வச்சுருக்கார். அதில் படிப்படியாக போனோம்னா நம்ம தேவனுடைய வசனங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் வில்லை பிடித்திருந்தான், ஒருத்தன் பட்டயத்தை பிடித்திருந்தான், ஒருத்தன் தராசை பிடித்திருந்தான், இப்படி லைனாக வந்துட்டுருக்கோம். அதில் பட்டயம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வர்றவனை வெட்டுறதுக்கு தான் பட்டயம், தூரத்துலேருந்து வர்றவனை அடிக்கிறதுக்கு எது வில்லு. அப்போது ஜபம் பண்ணாலும் சரி பாட்டு பாடினாலும் சரி ஒரு ஆள் மேலே தலை மேலே கையை வச்சாலும் சரி உடனே அன்னிய பாசை தான். இந்த மாதிரி அன்னிய பாசை பேசுகிறவங்கள நான் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், இது பேசுகிறது சரியில்லை, வேத பிரமாணத்துக்கு விரோதமானது, இதை நீங்கள் மாற்றிக்கணும், இப்படி தான் இருக்குது பைபிளில் அந்த சட்டம் இது தான் அப்படின் சொல்லி அதை வாசித்து சொல்லி கொடுத்து அவங்கள மனம் திருப்புறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன். மனம் திரும்பினாங்கன்னா நல்லது, இல்லாட்டினா அவங்கள எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வேதத்தை தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இவன் அவிசுவாசி, வேதத்தை தெரியாதவன் என்ன சொல்லுவான், பைத்தியன்றோம். அதனால் அன்னிய பாசை பேசுகிறவனெல்லாம் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது, சிலம்பம் பண்ணுறதுனா ஆகாயத்தில் கத்தி சண்டை போடுறது. எதிராளி இல்லாமல் எனக்கு கத்தி சண்டை தெரியும், கம்பாட்டம் தெரியும், அதை தெரியும், இதை தெரியட்டு ஆகாயத்தில் பேசிகிட்டு இருந்தால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்று ஒருத்தர் 14 13-19 வரை வாசிப்போம்.
அந்தப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணக்கிறவன். என்னத்தினாலே நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும்.
ஆ, போதும் போதும். அந்நிய பாஷை பேசுறவன் எல்லாருமே ஆவியில தான் பேசுறான், ஆனா கருத்து என்னவா இருக்குது? கருத்தே இல்லை. கருத்து இல்லாம பேசுறது யார் தெரியுங்களா? சின்ன குழந்தைகள். அது அந்த குழந்தைய பேசுறத டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அம்மானால தான் முடியும், வேற யாருனாலும் முடியாது. ஆவி விண்ணப்பம் பண்ணுது ஆனா கருத்து இல்லையே. எம்ஏ பிஏ படிச்சிருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, இன்ஜினியரா இருப்பாங்க, பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. சபைக்கு வந்தாச்சுன்னா அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசினா அவங்க பிள்ளைகளும் அவங்கள மதிக்காது. கருத்து பயன் இல்லை. கருத்துனா பேசப்படுகிற வார்த்தையில பொருள் இல்லை. இவ்வளவு தெளிவாக எழுதியிருக்குது பைபிளில். ஆனால் இதை படித்து அதை சிந்திச்சு மனம் மாறணும்னு சொன்னாச்சுன்னா மாட்டவே மாட்டான், முடியவே முடியாது. அந்த அந்நிய மாதம் பேசுனா தான் ஒரு பலமே வரும். அப்படின்னா அவர் டானிக்கு குடித்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சபையில் போய் அந்நிய பாஷை பேசி கொஞ்சம் ஆட்டம் போட்டாதான் ஹார்லிக்ஸ் குடித்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக
இருக்கும்.
இல்லாட்டினா ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டார். எனக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, சரி சரிங்கண்ணா நான் தனியாக பேசிக்கிறேன், சபையிலலாம் நான் பேச மாட்டேன். பல சபையில் கேட்பாங்க, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்களான்னு பேசுகிறேன். எப்போ? தனியாக ரூம்குள்ளே உட்காந்து பேசிக்கிறேன். என்னத்தை சொல்றது அவங்களுக்கு? ஆமா, அன்னை பாசம் பேசணுமாமா, தெரியலனாலும் பேசிடுறதாமா,
பேசலன்னா
காதலிட்டான் சொல்லித்தருவான். அப்ப ஆவியில விண்ணப்பம் பண்றான், விண்ணப்பம் பண்றதனுடைய வார்த்தைகளுக்கு கருத்தே இல்லை. சின்ன குழந்தைய பேசுற மாதிரி இருக்குது. சின்ன குழந்தைய பேசுறதாவது ஏதாவது கருத்து இருக்குது, அது தாயோ தகப்பனா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க. கருத்து பயனற்றதா இருக்கும். அப்புறம் 15 வாசிப்போம். போதும் போதும், ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடணும். ஆவியில நாம நிறைஞ்சு அப்படியே துள்ளி குதிக்கும் போது பேசுகிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கணும், அப்போ தான் கருத்தோடு பாட முடியும். என் ஆவி மட்டும் ஆட்டம் போடுது, கருத்து இல்லாமல் இருக்கு. அப்போ அர்த்தமில்லாத வேலைகளை பேசி அர்த்தமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளை மாதிரி மோசமான ஆட்கள் வேறு யாருமே இல்லை. இன்னும் அந்நிய பாஷை பேசுகிறவன் பார்த்தீங்கன்னா பேசுகிற வார்த்தைகள் எப்படி கருத்து இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி அவன் செய்கிற வேலைகளும் பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாத வேலைகளை தான் நிறைய செய்வான். ஏன்னா இதை ஏற்றுக்கொள்றதுக்கே மனசு இல்லையே. அப்போ விருதா வேலை தான் அவன் செய்வான், எந்த ஆதாயமும் வராது. ஆனால் பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலையில் நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு. இங்கே ஒளியா அங்கே ஒளியா அங்கே ஒளியான்னு ஓடுவாங்க, ஒளிய ஒரு ஆத்மாவும் ரசிக்கப்படாது. ஆ, தொடாது இருந்து ஓடுகிறார்கள், ஆனால் வேலை இல்லை, ஆனால் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி இருந்து ஓடி 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 ஒருத்தனை ரசிக்கப்படாமல் இருந்தால் உலகம் முழுவதும் போய் சுற்றி என்ன பிரயோஜனம்? அந்நிய பாஷை பேசுகிறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு. முடியல, அவன் ஆவிதான் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்குது, கருத்து விண்ணப்பம் பண்ண மாட்டேங்குது. கருத்து பயனற்றதாக இருக்கிறது. இப்படி நாம் கருத்தோடு நாம் ஜபம் பண்ணி, ஆவியோடு ஜபம் பண்ணி, கருத்தோடு நாம் ஜபம் பண்ணும்போது அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கல்லாதவன் எப்படி ஆமேன்னு சொல்லுவான்? ஆமேன்னு என்ன அர்த்தம்னு
கேட்டிங்கன்னா,
ஆ கடவுது, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் அதை அவமதிக்கிறேன். நீங்கள் செய்கிறது சரிதான், நீங்கள் பண்ணுறது நல்லது தான், நானும் அதுக்கு அசைஞ்சு வர்றேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆமேன்னு அர்த்தம். இப்படி ஆவி மட்டும் விண்ணப்பம் பண்ணி கருத்து பயன் இல்லாத இருந்தா என்ன பேசுறாரு, அர்த்தம் இல்லாத என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா படிச்சிருக்காரு, இன்னும் இங்க வந்தாச்சுன்னா ட்ரம் அடிச்சாச்சுன்னா ஆட்டம் போட்டாச்சுன்னா என்னமோ பேசுறாரு, யாருக்குமே புரிய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க. அப்படியாக கருத்து பயன் இல்லாமல் இருந்தால் நம்முடைய ஜெபத்திற்கு ஆமேன் அப்படின்னா ஏற்றுக்கொள்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து வாசிப்போம், போதும். அப்போஸ்தலன் பவுல் பார்த்தீங்கன்னா அநேக பாஷைகளை தெரிஞ்சிருக்கிறவர், ஆனா சபையில வரும்போது அந்த ஜனங்களுக்கு புரியற மாதிரி அந்நிய பாஷை அப்படின்னா வேற ஒரு நாட்டில் பேச வேண்டிய பாஷையை இங்கே கொண்டு வந்து பேசுதான், அது யாருக்கு பிரயோஜனப்படாது. இப்போ நான் பாட்டுக்கு மலையாளத்தில் பேசிகிட்டு இருந்தா எனக்கு மலையாளம் தெரியும் பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும், புரியாது. அதுக்கு அஞ்சு வார்த்தை அர்த்தமுள்ள தமிழ் வார்த்தைகளை பேசுனா உங்களுக்கு நல்லா புரியும். இப்படியாக இன்றைக்கு அந்நிய பாஷையில் ஆயிரம் வார்த்தைகளை பேசி பேசி பதினாயிரம் வார்த்தைகளை பேசி பேசி எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய ரசிக்கப்படுறதுக்கு உண்டான வார்த்தைகளை பேச மாட்டேங்கிறாங்க. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டேங்கிறானே. சபையில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் எண்ணிக்கை அதிகமே ஆகவே ஆகாது, அந்நிய பாஷை பேசுகிற சபையில் ஆட்கள் பெருகவே மாட்டாங்க. அப்படின்னா எரியோ கோட்டை மாதிரி இருக்கிற சபை. எரியோ கோட்டை பார்த்தீங்கன்னா உள்ளே ஒருத்தனும் போகலை, பட்டணத்துக்குள்ளேருந்து ஒருத்தனும் வெளியிலையும் வரல, அப்படியே அடைக்கப்பட்ட கோட்டை மாதிரி. கிறிஸ்துவ சமுதாயம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி எடுத்தாச்சுன்னா அதிகமும் ஆக மாட்டேங்குது, ஆனால் அதுலேருந்து குறைஞ்சி போக மாட்டேங்குது. இருக்கிற எந்த நிலைமை இருக்குதோ அதே நிலைமையே தான். அப்படின்னா குளிரும் இல்லை அளவும் இல்லை, ரெண்டாம் கட்ட நிலைமையில் என்றைக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படியாக ஆவியோடு விண்ணப்பம் பண்ணும்போது கருத்து பயன் இல்லாமல் இருக்கும் பொழுது யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அதனால் யாருக்கு பிரயோஜனம் இல்லை. லேவி ராகமம் 26:8. லேவி ராகமம் 26:8.
உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள்.
போதும், இது ஆசீர்வாதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி 5 பேர் சேர்ந்துட்டு 1,000 பேரை துரத்துறது, எப்படி துரத்த முடியும், 5 பேர் சேர்ந்துட்டு 1,000 பேரை நீ துரத்த முடியுமா? அப்போ இது எழுத்தின்படி உண்டான காரியம் அல்ல. 5 பேர் 100 பேரை துரத்த முடியுமா? நாமா துரத்த முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், அப்படி நடக்குமா அந்த காரியம்? 10,000 அப்போ ஒருத்தனுக்கு எவ்வளோ வருது? சராசரி 100 பேர் துரத்தணும். அப்போ இது எழுத்தின்படி இருக்கிற காரியமா, இதில் ஏதோ ஒரு ஞானார்த்தம் அடங்கியிருக்குதா? அடங்கியிருக்கு. இது ஆசீர்வாதத்தில் கொடுக்கப்பட்ட காரியம். எப்படின்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் இது ஒரு ஆசீர்வாதம். என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். 5 பேர் எப்படி 100 பேரை துரத்துறது? கரெக்ட். இது நான் நிறைய டைம் நான் பேசியிருக்கிறேன். ஆமாம், இன்னும் வரப்போகிற சந்ததிக்கு நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும். நான் ரெக்கார்டு நான் பண்ணி வச்சிட்றேன், இந்த ரெக்கார்டு பிரயோஜனமாக இருக்குது, ஆனாலும் கேட்கும்போது நல்லா தெளிவாக பேச முடியும். 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள்னா அர்த்தமில்லாத 100 வார்த்தையை பேசும்போது 5 ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுனா போதும், அந்த 100 வார்த்தை ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போம். வளவளா வளவளா குளவளான்னு பேசுறதுக்கு பதிலாக 5 வார்த்தை, இத்தனை மணிக்கு போனேன் இங்கே இந்த கடையில் இந்த பொருளை வாங்கினேன், இத்தனை மணிக்கு வந்தேன் சாப்பிட்டா பட்டாச்சு, நான் போனேன்னா பஸ்ஸுக்காரன் டிக்கெட் கேட்டானா, நான் தாம்பரன்னு கேட்டேன், அவன் என்ன பண்ணிட்டான், ப்ரூஃப் பேட்டை கொடுத்துட்டான். அப்புறம் அதை மாற்றி வாங்குறதுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு, உடனே சில்லறை தர மாட்டேன்ட்டான். இதெல்லாம் சொல்லி 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 இழுக்கிறது தான் 100 வார்த்தைங்க. இங்கேருந்து நான் இங்கே போனேன், அந்த பொருளை வாங்கினேன், வந்தால் சாப்பிட்டேன், பட்டாச்சு.
ஷார்ட்டாக சொன்ன சில பேருக்கு வந்து கோவப்படுறாங்க.
கோவப்படுறாங்க, சரி. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லிடலாம். அப்போது 100 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல அந்த 100 வார்த்தையை எப்படி 5 வார்த்தையாக சுருக்கலாம் அப்படின்னு மூளை வந்து அந்தளவுக்கு நிதானமாக பயிற்சி எடுத்து வளவளா கொலகளான்னு பேசாமல், அப்படின்னா 10 வயசு பையன் மாதிரி பேசாமல் 30 வயசு ஆள் மாதிரி பேசணும் அப்படிங்கிறத திட்டம் பண்ணி அந்த 100 வார்த்தையை அடக்கி 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 முக்கியமான வார்த்தைகள் என்னங்கிறத கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி 5 வார்த்தையில் சுருக்கமாக சொல்கிறது. அப்போ தேவனுடைய ஞானம் இருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு பல வார்த்தைகள் இருக்கும் பொழுது அதனுடைய கருத்து அல்லது சாராம்சம் அதைய கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த அர்த்தமுள்ள வார்த்தைகளை 5 வார்த்தைகளை பேசி அந்த காரியத்தை புரிய வைக்கிறது. அதே மாதிரி 100 பேர் 10,000 பேரை துரத்தலாம் அப்படின்னா 10,000 வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு 100 வார்த்தையில் பேசிடலாம். எப்படியப்பா 2 பேர்த்துக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதை 100 வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். அந்த 100 வார்த்தையில் சொல்ல முடியாதவன் அந்த சண்டையை சொல்கிறதுக்கு காலையில் 8 மணிலேருந்து மதியானம் 12 மணி ஆகிடும். நான் சொல்கிறது கேளு, இதுக்கப்புறம் அதுதான், பொறுமையாக கேளு, பொறுமையாக கேளுன்னு கேட்க வச்சுக்கிட்டே இருப்பான் அவன் கதையை. அப்படியாக தேவனுடைய ஞானம் இருக்கிறவர்கள் அர்த்தமில்லாத 1,000 அல்லது 10,000 வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக ஞானத்தோடு தேவபக்தியோடு இருக்கிற அர்த்தமுள்ள 5 வார்த்தைகள் அல்லது 100 வார்த்தைகளை பேசி காரியத்தை தெளிவாக முடிப்பார்கள். உபாகமம் 32:30 வசனம். ஓட்டுறது பாருங்க, ஒரு வார்த்தை வந்து 1,000 பேர் ஓடுறான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா 1,000 வார்த்தை அப்படியே விழுந்துருச்சு. அதே மாதிரி 2 பேர் இப்போ 2 வார்த்தை இருந்தால் போதும், 10,000 வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. நேற்று ராத்திரி எங்கே போன அப்படின்னு கேட்குறதுக்கு 2 வார்த்தை, நான் போன பஸ்ஸு கிடைக்கல, அங்கே அத்தை வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதை விட்டு போட்டு 10,000 வார்த்தை எப்படி தெரியுமா பேசுறது? காலையிலேருந்து பேசி இது லேட்டாச்சா, இது லேட்டாச்சா, அங்கே போனேன் லேட்டாச்சா, அப்புறம் போனேன் அத்தை வெளியே போயிருந்தாங்களா, அவங்க ஃபோன் பண்ணி கேட்டு அப்படியே உட்காந்துருந்தேன்னா, அவங்க 10 மணிக்கு வந்தாங்களா, அப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்து இதாகிடுச்சு, இப்படி பேசுறது தான் அந்த கதைங்கள். 10,000 வார்த்தை பேசுறதுன்னா மெகா சீரியல், ஒரு சின்ன சம்பவம் கேட்டால் மெகா சீரியல். நல்லா புரியிற பாசையில் சொன்னால் மெகா சீரியல். 2 வார்த்தையில் பதில சொல்ல சொன்னால் மெகா சீரியலில் ஓட்டுறாங்க கதையை. வேலை இல்லாதவங்களுக்கு அதையும் வேற பார்த்துட்ருக்காங்க. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ வார்த்தைகள் இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளில் சாராம்சம் என்ன, கருத்து என்ன, அதனுடைய மூலப்பொருள் என்ன, மூல கருத்து என்ன, அல்லது மைய கருத்து என்னங்கிறது தேவனுடைய ஞானத்தினால் மிக சீக்கிரமாக அந்த மூளை வந்து கணக்கு போட்டு கண்டுபிடிச்சி. ஏசையா 30:17-18.
நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு பொறியை போலவும் மீந்திருக்குமட்டாக ஒருவன் பயமுறுத்த 1,000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆகிலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். நீங்கள் கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள்.
போதும், இங்க ஒருவன் பயமுறுத்து 1,000 பேர் ஓடுறான். ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா போதும், 1,000 வார்த்தை பயந்து ஓடுதான். 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் எத்தனை எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, அஞ்சு வார்த்தை பேசினா போதும், எல்லாமே ஓடிப்போய் மொளமொளா குளகுளான்னு சொல்லிட்டு எவ்வளோ வார்த்தைகளை பேசினாலும் சரி, அஞ்சே அஞ்சு வார்த்தை பேசியாச்சுன்னா எல்லா வார்த்தையும் அடிப்படி போயிடும். அப்போ இந்த தேவனுடைய ஞானம் வர்றதுக்கு இந்த அந்நிய பாஷை பேசிகிட்டு இருந்தோம்னா இப்படி தான் கதை. எப்படி அர்த்தமில்லாத பாஷையில் அளவில்லாமல் அப்படியே பேசி 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 இவனும் கெட்டு மற்றவனையும் கெட வச்சு மெகா சீரியலாக வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய ஞானம் இருக்கிறவர்கள், விசுவாசிகள், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள், மைய கருத்து என்ன, அதனுடைய பொருள் என்ன, மூலப்பொருள் என்ன, இதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஞானமாக பேசி மற்றவர்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவார்கள். அல்லது புறஜாதிக்கு இப்படி ஞானமாக பேசும்போது பரவாயில்லையே நல்லா ஞானமாக பேசுகிறீங்களே, எங்கள் இதுலையெல்லாம் அப்படி கிடையாது, கண்டுபிடிக்க முடியாது, நானும் என்னமோ நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி ஞானமாக பேசும்போது நம்முடைய ஞானமுள்ள வார்த்தைகளை தேவன் தான் இவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி புறஜாதி அதை கேட்டு அவன் மோங்குப்புற விழுந்து தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ இன்றைக்கி புறஜாதியிலிருந்து வர ஜனங்கள் சபையில் வந்து சேருவதற்கு காரணமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, சபையில் இருக்கிற விசுவாசிகள் தீர்க்க தரிசனத்தை பேச வேண்டும். அப்படி தீர்க்க தரிசனத்தை பேசாமல் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருந்தாங்கன்னா புதுசாக வர எல்லா ஆத்மாக்களும் வந்துட்டு வந்துட்டு ஓடிடும். அது ஓடுனது மட்டும் இல்லாமல் பைத்தியம், எல்லாம் பைத்தியம் மொத்தமாக சேர்ந்துருக்குதாங்க, ஒரு பைத்தியம் ரெண்டு பைத்தியம்னா பரவாயில்ல, கூட்டமாக சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு போகும். பாருங்க என்ன தீர்க்க தரிசனம், ஆமாம் தீர்க்க தரிசனம் நாடுங்கள்னா காலத்தொடர்புடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனம் சொல்றது நீ சமாதானமாயிருப்பாய், சந்தோஷமாயிருப்பாய், வெளிநாட்டுக்கு போவாய், கோயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு, அதில் தீர்க்க தரிசனம் அது வந்து பைபிளில் இருக்கிற வசனம். தீர்க்க தரிசனம் சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளில் காலத்தொடர்பு, கடந்த காலம், இப்போ மோசையின் மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியும் வெளிப்பட்டது, இந்த வசனத்தில் எப்படி தீர்க்க தரிசனத்தை பேசலாம் சொல்லுங்க பாப்பா. இப்போ ஒரு ட்ரைனிங் கொடுத்துடலாம். தீர்க்க தரிசனம் பிரதர் கேட்டதுனால இப்போ யோவான் 1:17 வசனம் நினைக்கிறேன், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியும் வெளிப்பட்டது, இது ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னா பல காலங்களை உள்ளடக்கிய ரெண்டே ரெண்டு வார்த்தையில் அடங்கியிருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய காலம் ரெண்டு வரியில் அடங்கியிருக்கு. யோவான்
1:17
போதும். அப்போ இது எப்படி விளக்கணும், ஆதாம் முதல் மோசை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2500 வருஷம், 2500 வருஷத்தில் மோசைக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியும் வெளிப்பட்டது. சோத்ரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரெண்டு காரியம் வெளிப்பட்டிருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபை மட்டும்தான் வெளிப்பட்டதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது தப்பு. இருக்கு கண்டித்து உணர்த்தினான் இருக்கு, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட காரியங்கள் ரெண்டு, ரெண்டு காரியத்தை ஒப்பு கொடுக்கறதுக்கு வந்தார். ஆ சித்தியமும் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்டது. அப்போ மொத்தம் மூணு, மூணில் வந்து ஒன்று மோசை கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்து ரெண்டு கட்டளையிட்டு இருக்காரு, சத்தியமும் கொடுத்துருக்காரு. இல்லை அப்படி இல்லை, ஏற்கனவே கொடுத்தது அதை வந்து பரிபூர்ணப்படுத்தியிருக்காரு கிருபையும் சத்தியத்தில். ஆனால் இந்த கிருபையும் சத்தியனுடைய காலத்தொடர்பில் இதில் என்னவா இருக்கும், அப்போ மோசைங்கிறத நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அப்போ ஆதாம் முதல் மோசை வரைக்கும் இருக்கிற காலங்களில் 2500 வருஷம் அதில் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து வரும்போது இன்னையிலேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்த பொருள் ரெண்டு, ஒன்று வந்து கிருபை, இன்னொன்று சத்தியம். கிருபைன்னா எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ சத்தியம்னா என்ன?
சத்தியம்னா ஆண்டவர்,
அண்மை காலம். அப்போ அது காலம் வரணும்ல. இப்போ மோசே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா பழைய அது முடிஞ்சது, ஒரு காலம் முடிஞ்சிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சத்தியும் வெளிப்பட்டது. அப்போ வெளிப்பட்டதுன்னா ஒன்று வெளிப்பட்டிருக்கு, இன்னொன்று பாக்கி நிற்கிது. சோத்திரம். இப்போ பிரதர் கேட்டதுனால எப்படி தீர்க்கு, ஒரு வசனத்தில் என்ன தீர்க்க தரிசனம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்பா ரொம்ப நேரமாயிட்டே
இருக்கு. இது வந்து மற்றவங்களுக்கு தீர்க்க தரிசனம்ன்றது மற்றவங்களுக்கு சொல்றது கிடையாது.
இல்லை 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 இல்லை,
சபைக்கு சொல்லக்கூடியது.
சபைக்கு சொல்லக்கூடியது இல்லை, வேதத்தில் எழுதியிருக்கிற காரியங்களை எடுத்து பேசுறது. தீர்க்க தரிசனங்கள் மனிதனுடைய தேவாவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று யோவானில், ஒன்று பேதுரில் வருமே. தீர்க்க தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் சுயமான தோற்றம் உடையதல்ல, அதுக்கு பின்னால் அர்த்தம் இருக்குது. அதை விட்டு போட்டு சமாதானமாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய், நீ அமெரிக்கா போவாய், லண்டன் போவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை அள்ளி வீசுறதில்லை. அதெல்லாம் குடுகுடுப்புக்காரன் சொல்கிறது.
உதாரணத்துக்கு
அந்த யோவானுடைய காரியத்துல நியாயப்பிரமாணம் மோசேயின் மேல் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியும் வெளிப்பட்டது. சோத்திரம். இப்போ எப்படி இந்த வசனத்துக்கு ரெண்டே வரியில் இருக்குது, ஆனால் பெரிய காலத்தை உள்ள அடங்கியிருக்குது. சோத்திரம். நானே சொல்லிடுறேன், இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் கிருபையை பற்றி ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் இதே சத்தியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகையில் இருக்கிற காரியத்தை முதல் வருகையிலேயே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ முதல் வருகையில் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை வெளிப்பட்டு எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடச்சிது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ரெண்டாம் வருகையில் நடக்க போகிற சம்பவத்தை முதல் வருகையிலே சொல்லிட்டார்.
சத்தியத்தை குறித்து முதல் வருகையிலே
சொல்லியாச்சு. ஆனால் சத்தியங்கிற காலம் தொடங்கும் போது ஆண்டவருடைய ரெண்டாம் வருகை. ஆயிரம் ஆண்டு ஆட்சி முழுவதும் தேவனுடைய சத்தியத்தின் காலம். ஆனால் சத்தியத்திற்கு 1000 வருஷம், கிருபைக்கு 2000 வருஷம். ஒருவன் கதையை திறந்தால் அவனோட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னா வந்தாச்சு. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாவே ஆண்டவர் வந்தாச்சுன்னு அர்த்தம். 2000 பகிரங்க வருகையா? அதெல்லாம் கிடையாது. பகிரங்க வருகை இருக்கு, குத்தியவர்களும் காண்பார்கள் அப்படின்னா எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க பகிரங்க வருகையில். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ஊழியத்தை பூமியில செய்வாங்க. அப்ப தேவன் வந்து தெரிந்து கொள்றது வந்து பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இல்லை. எல்லாம் நினச்சிக்கிறாங்க ஆண்டவர் ரகசிய வரிகளை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு பரலோகத்துக்கு போயிடுவார்னு. இல்லை, ரகசியமாக தேவனுடைய காரியங்களை உணர்ந்து கொண்டவர்களை எடுத்து தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்காக அந்த ஊழிய காரியங்களை பயன்படுத்துகிறார். எப்படி யோவானை எடுத்து ஆண்டவருடைய முதலாம் வரிக்கு வழியை ஆயத்தப்படுத்தினாரோ அதே மாதிரி தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களை ரகசிய வரிகளை தேவன் தெரிந்து கொண்டு அல்லது ஒருவனுடைய இருதயத்தில் தனிப்பட்ட முறையில் தட்டி அவனுடைய இருதயத்தை திறக்க வச்சு அதன் மூலம் தேவனுடைய வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது தான் ரகசிய வருகை. அப்படின்னா ரகசிய வருகை யாருக்குமே தெரியாது, அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா இருதய கதவை தட்டிகிட்டே இருக்காது. அப்போ என்னுடைய இருதய கதவை தட்டும்போது நான் உங்ககிட்ட சொன்னால் புரியாது. அப்போ நான் திறந்துட்டேன்னு என்ன ஆகும், உடனே ஆண்டவர் எனக்கு விருந்து கொடுத்துட்றாரு. விருந்து எதுக்கு, இந்த ஜனங்களுக்கு போய் நீ சொல்லு. அப்போது அன்னைக்கு யோவான் ஒரு ஆள் தான் முதலாம் வருகையில் வழியை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் இன்னைக்கு ரெண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஆட்கள் எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா எத்தனை பேராக இருக்கும், 144,000 பேருடைய வரிசையில் வர்ற எல்லா ஆட்களுமே தேவனுடைய வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள். சோத்திரம். அப்போ மோசையின் மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியம் வெளிப்பட்டது. அப்போ கிருபைங்கிறது முதலாம் வருகையில் இருக்கிற காரியம், சத்தியங்கிறது ரெண்டாம் வருகையில் இருக்கிற காரியம். ஆனால் அது முதல் வருகையிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்படின்னா முதலாம் வருகையினுடைய ஊழியத்தையும் ரெண்டாம் வருகையினுடைய ஊழியத்தையும் முதல் வருகையிலேயே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ மோசையின் மூலம் நியாயப்பிரமாணம் வெளிப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்தில் வெளிப்பட்டப்ப கூட ரெண்டு ஊழியம் இருக்குது. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து எப்படி ரெண்டு ஊழியத்தை செய்கிறாரோ அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தில் ரெண்டு ஊழியம் இருக்குது. யாருக்கா தெரியுமா? பார்ப்போம், கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ரொம்ப கஷ்டம், முடியாதுல்ல. மோசை எத்தனை வகையான ஊழியத்தை செஞ்சார்? என்ன ஊழியம்? இல்லை, அது இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு வித்தியாசமான ஊழியம். எப்படி யோவான் வழியை ஆயத்தம் பண்ணிறோ அதே மாதிரி ஒரு ஊழியமும், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலைகளை செஞ்சு எப்படி ரெண்டு ஊழியமாக இருந்ததோ அதே மாதிரி மோசே வந்து ரெண்டு ஊழியத்தை ஒரே சமயத்தில் செஞ்சுருக்கார். சோத்திரம். எல்லாம் என்னுடைய புத்தகத்தில் எழுதி முடித்தாச்சு. எழுதி முடித்ததுனால, ஆனால் இது யாருக்கு என்ன போய் சேராதனால அது தெரியாமல் இருக்குது. ஆனால் ரெண்டு வகையான ஊழியம் இருக்குது. மோசை பார்வன்ட்ட பேச போகும்போது என்னத்தை போய் பேச போகிறான்? விடுதலை பண்ணி எதுக்கு விடுதலை பண்ணுங்கிறான்? ஆராதிக்க விடுதலை பண்ணுங்கிறான். அப்போ ஒரு வாதம் வந்தது, ரெண்டாவது வாதம் வந்தது, மூணாவது வாதம் வந்தது, எல்லாம் வந்தது இல்லைங்களா? பத்து வாதம் வந்தது. வந்தோன்னு என்னாச்சு? அங்கேருந்து புறப்பட்டாங்க. அப்போ அங்கேருந்து புறப்பட்டு வந்தோன்னா எகிப்துலேருந்து புறப்பட்டு கானானுக்கு போகிறாங்க. கானானுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வேறு விதமான ஊழியம். அப்படின்னா மோசை எகிப்தில் செஞ்ச ஊழியம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களை ஆராதிக்க நீ அனுப்பிவிடு. அனுப்பிவிடு, அதான் ஊழியம். வனாந்தரத்தில் என்ன ஊழியம் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சோத்திரம், அதெல்லாம் அதெல்லாம் இல்லை. கானான் தேசத்துக்கு போகிற வழியை ஆயத்தப்படுத்துறாங்க. பரலோகத்துக்கு போகிற வழியை வழி நடத்தி கொண்டு போற. ஒன்று ஜனங்களை விடுதலையாக்குற ஊழியம், ரெண்டாவது அவங்கள வழி நடத்துகிற ஊழியம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையில் முதல் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுற ஊழியம், அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம். அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டாம் வருகையில் வழியை ஆயத்தம் பண்ணுற ஊழியம் எத்தனை பேர் செய்கிறாங்கன்னா, 144,000 பேர். அப்போது இந்த 144,000 பேர் என்ன சொல்லுவாங்க? ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு அப்படிங்கிற ஊழியத்தை மையமாக கொண்டு செய்வாங்க. அதை கீழ்ப்படியாதவங்களுக்கு எகிப்தில் எப்படி பத்து வாதம் வந்ததோ அதே வாதம் ஆவிக்குரிய நிலைமையில் இன்றைக்கும் வரும். அதே மாதிரி மோசே வழியை ஆயத்தம் பண்ணுங்கிற ஊழியத்துக்கு வந்து யார் யார் முறுமுறுத்தாங்களோ அந்த மாதிரி முறுமுறுத்த மாதிரியே இருக்கிற சோதனைகளும் வேதனைகளும் தேவ ஜனங்களுக்குள்ளே வரும். அப்போ தீர்க்க தரிசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேவனுடைய வார்த்தையில் மறைந்திருக்கிற மறைப்பொருள்களை, வேதத்தில் இருக்கிற பல வார்த்தைகளை ஒப்பிட்டு கணக்கு போட்டு இதனுடைய அர்த்தம் இது, இதனுடைய அர்த்தம் இதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் தீர்க்க தரிசனம். அதை விட்டு போட்டு சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் இப்படியே லைனாக சொல்லிகிட்டு இருந்தோன்னா குடுக்குடுப்பான்னு அதை சொல்லலாம். காசு வர்ற வழியை பார்க்குறதுக்கு எப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, தெரியாதீங்க, கோவிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். அப்போ சாபத்தை ஆண்டவர் ஏன் எழுதியிருக்காரு? அவங்க கேட்டால் அவங்க எழுதுறவங்க சொல்கிறாங்க, சாபத்தை நம்மளுக்கு இல்லை சாத்தானுக்குன்னு எழுதி வச்சுருக்காரு. சாபத்தை யாருக்கு எழுதி வச்சுருக்காரு? நம்மளுக்கு இல்லை, அது சாத்தானுக்கு. சோத்திரம். உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், எங்களை தெரியலன்னா பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தினா பாதாளத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பிசாசை மட்டும் பிடிச்சிட்டாங்க, இவங்களெல்லாம் வந்து சாபம் இவங்களுக்கு கிடையாதாமா? சோத்திரம். அப்படியாக அந்நிய பாஷை பேசுகிறவங்களை கண்டாச்சுன்னா தூர விலகிடும். அவங்கள உபதேசம் பண்ண போனால் அவ்வளவுதான், நம்ம பாடு திண்டாட்டம் தான். அதனால் நாம் விசுவாசிகளாக இருந்து தீர்க்க தரிசன காரியங்களை பேசி மற்றவர்களை சபையில் கொண்டு வருவோம், மற்றவர்களுக்கு ஆத்தம ஆதாயம் செய்து சபையில் வளர்வதற்கு உண்டான எல்லா காரியங்களையும் செய்வோம். அன்னை பாச பேசுனோம்னா இருக்கிறவனெல்லாம் ஓடி போயிடுவோம். தேவன் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.